الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أبلغكم رسالات ربي وأنصح لكم وأعلم من الله ما لا تعلمون وقال أيضا وجاء رجل من أقصى المدينة يسعى قال يا موسى إن الملأ يأتمرون بك فاخرج ليقتلوك فاخرج إني لك من الناصحين صدق الله العظيم عن أبي رقية تميم الداري رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة قلنا لمن يا رسول الله قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم فهلنيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاة سلام إرد نبي محمد صلى الله عليه وسلم ورخ الميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபாவு தாபிஉங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இரண்டு நபர்களுக்கிடையிலாக இருக்கலாம், இரண்டு குடும்பங்களுக்கிடையிலாக இருக்கலாம், இரண்டு குழுக்கள் குழுக்களுக்கிடையிலாக இருக்கலாம், இரண்டு நாடுகளுக்கிடையிலாக இருக்கலாம், பிரச்சனைகளுக்கும் குரோதங்களுக்கும் மோதல்களுக்கும் பொறாமை வஞ்சகங்களுக்கும் பிரதானமான ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு தன்மை இல்லாததுதான் பிரதானமான காரணம். அந்த தன்மை எப்படிப்பட்ட தன்மை என்றால், அதுதான் தீன் என்று வர்ணிக்கப்பட்ட தன்மை. அந்த தன்மை நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய ஒரு சிறப்பான பண்பு, நல்லடியார்களுடைய ஒரு ஆள் மனதிலே பதிந்திருந்த உன்னதமான ஒரு குணம், அதுதான் கண்ணியமானவர்களே அந்நசீஹா. இன்னும் ஒரு வார்த்தையிலே அந்நுஸ். நசீஹத் என்றால் என்ன? நசீஹத் என்றால் இராதத்துல் கைரில் மன்சூஹ், பிறருக்கு நலவு நாடுவது, பிறருக்கு நலம் விரும்புவது. ஹியாசத்துல் ஹத்லில் மன்சூஹிலா, பிறருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நூற்றுக்கு நூறு பாதுகாத்து கொடுப்பது. இன்னும் ஒரு வசனத்திலே சொல்வதாக இருந்தால், பிறருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிறருடைய உரிமைகளிலே மிக பக்குவமாக செயல்படுவது. பிறருக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயங்களை செய்ய வேண்டும், பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவை உண்டு பண்ணக்கூடிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்க வேண்டும். இரண்டு குர்ஆன் வசனங்களை ஓதினேன். சூரத்துல் ஆராஃபிலே நான்கு ரசூல்மார்களுடைய வார்த்தையை அல்லாஹ் விவரிக்கிறான் சூரத்துல் ஆறாவது 62வது வசனம் நான் ஓதிய வசனம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், وَأَنْصَحُ لَكُمْ நான் உங்களுக்கு ஒரு நலம் விரும்பியாக செயல்படுகிறேன், நான் உங்கள் உடையத்திலே நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியாத பல விடயங்களை அல்லாஹ்வின் புறமிருந்து நான் அறிந்திருக்கிறேன். அதே சூராவில் 68வது வசனம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நான் என்னுடைய இறைவனுடைய தூதுகளை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன், நான் உங்களுக்கு நலம் விரும்புகிறேன், நான் உங்களுக்கு ஒரு நலம் விரும்பி, நம்பிக்கையான ட்ரஸ்டான ஒரு நலம் விரும்பி. அதே சூராவில் 79வது வசனம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்களுக்கு நலம் விரும்புகிறேன், நான் உங்களுக்கு நலவு நாடுகிறேன். அதே போன்று கனிமனுடைய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்களுக்கு நலம் விரும்புகிறேன், வலாகில்லா துஹிப்புன நாசிஹீன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்களுக்கு நலம் விரும்பியாக செயல்படுகிறேன், ஆனால் நீங்கள் என்னுடைய புத்திமதிகளையும் வழிகாட்டல்களையும் எடுத்து நடப்பதில்லை. அப்படியான கூட்டத்தார் விடயத்திலே நான் எப்படி கை செய்தப்பட முடியும்? சூரத்தில் 6:62, 68, 79, 93, 4 வசனங்களிலும் நசீஹத் தெளிவாக சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இன்னொரு ஆயத்தை ஓதினேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஃபிரௌனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இறை விசுவாசி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக அந்த கூட்டம் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது, கொலை திட்டம் தீட்டுகின்ற பொழுது அவர் வந்து சொன்னார், கூட்டத்தார் உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார்கள், உங்களை கொலை செய்வதற்காக, நீங்கள் இங்கிருந்து எகிப்திலிருந்து மிஸ்ரிலிருந்து நீங்கள் வெளியாக வேண்டும், நான் உங்களுக்கு நலம் விரும்பியாக இருக்கிறேன், என்னுடைய அட்வைஸை நீங்கள் கேட்டு செயல்பட வேண்டும். அவர்கள் தான் மதியனுக்கு செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸை சொன்னேன், தமீமுத்தாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அத்தீனு வன்நஸீஹா, சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீன் என்றாலே பிறருக்கு நலவு நாடுவது, பிறருக்காக பாசிட்டிவான ஆக்டிவிட்டிஸ்களை செய்வது, பிறருடைய விடயத்திலே நல்லெண்ணம் கொள்வது, பிறருடைய விடயத்திலே தாராள தன்மையோடு செயல்படுவது. யார் யாருக்கு அப்படி செயல்பட வேண்டும் யா ரசூலல்லாஹ்? லில்லா, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளையை முட்டு முழுதாக ஏற்று நான் ஒரு அடியான் என்பதை நிரூபிக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய வேதம் குரானுக்கு, குரானுடைய உரிமைகளை பேண வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய அன்பை அல்லாஹ்வுக்கு அடுத்த அன்பாக கண்ணியமாக உள்ளத்திலே கொள்ள வேண்டும். நான்காவது, வலி அய்மத்தில் முஸ்லிமீன் வ ஆம்மதிஹிம், முஸ்லிம்களுடைய தலைவர்கள், பொறுப்புதாரிகள். ஐந்தாவது, பொதுமக்கள், இவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு நலம் விரும்பியாக நீங்கள் செயல்பட வேண்டும். மூன்று விடயங்களை சுருக்கமாக, நான்காவது விடயத்தை சற்று விரிவாக, ஐந்தாவது விடயத்தை மிக விரிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். தலைமைத்துவம் இரண்டு வகை, மார்க்கத்துடைய தலைமைத்துவம், நாட்டுடைய தலைமைத்துவம். கண்ணியமானே, அல் இமாமத்து சித்தீன், தீனிலே உள்ள தலைமைத்துவத்தில் முன்னணி வகிக்கின்றவர்கள் தான் உலமாக்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மாண்பையும் மரியாதையையும் விவரிக்கின்ற ஒரு ஹதீஸை சொல்லி அடுத்த தலைப்பை நான் தொடர்கிறேன். ஹதீஸுடைய ஆரம்பமே இப்படிப்பட்ட பண்பு இல்லாதவர்கள் எங்களை சேர முடியாது, எங்களுடைய பட்டியலிலே இடம்பெற முடியாது. யார் மல்லம் யர்ஹம் சகீரனா வயுஅக்கர் கபீரனா யார், சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவர், பெரியவர்களை மதிக்காதவர், எங்களுடைய ஆலிம்களுடைய மாண்புகளையும் மரியாதைகளையும் புரிந்து நடக்காதவர் எங்களுடைய பட்டியலிலே சேர முடியாது. அன்பானவர்களே, பொதுமக்கள் என்றால் நாலா திசையிலும் இருக்கக்கூடியவர்கள், நசீஹத்துக்குரியவர்கள், ஒவ்வொரு தலைப்பு தலைப்பாக ஒவ்வொரு விடயங்களை தொட்டி காட்டிச் செல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நலம் விரும்பியாக செயல்பட்டார்கள். மியராஜுடைய பயணத்திலே இரண்டு பானங்கள் கொடுக்கப்படுகின்றன, ஒன்று மது, இன்னும் ஒன்று பால். அந்த நேரத்தில் மதுபானம் ஹராம் கிடையாது, அந்த நேரத்தில் எதை குடித்தாலும் குற்றம் கிடையாது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கோப்பையை எடுத்து அருந்தினார்கள். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹுதீதலில் ஃபித்ரா, மனிதனுடைய இயற்கையான நச்சுபாவத்தின் பால் உங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. மது கோப்பையை எடுத்து மதுபானத்தை நீங்கள் அருந்தி இருந்தால் உங்களுடைய சமுதாயம் வழிகட்டு போயிருக்கும். எனவே மியராஜுடைய பயணத்திலே தொழுகையை எடுக்க முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு நலம் விரும்புகிறார்கள். போதை வஸ்து பாவனையில் என்னுடைய சமுதாயம் ஈடுபடக்கூடாது. அன்பானவர்களே, 50 நேர தொழுகை அல்லாஹ் கொடுக்கிறான். இடையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார்கள். என்ன தந்தான் அல்லாஹ்? தொழுகையை தந்தான். எத்தனை நேரங்கள்? 50 நேரங்கள். உங்களுடைய உம்மத் அதை நிறைவேற்ற சக்தி பெற மாட்டார்கள். குறைத்து கேளுங்கள். 5-5 குறைக்கிறார்கள். 45-40, 35-30. கண்ணியமானவர்களே, 9 தடவைகள் மேலதிகமாக அல்லாஹ்விடம் போய் வந்தார்கள் உம்மத்துக்காக தொழுகையை குறைத்து கேட்க. 5 வந்த பொழுதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், 5 செய்வதும் அவர்களுக்கு சிரமம், குறைத்து கேளுங்கள். நான் அல்லாஹ்விடம் 5 குறைத்து கேட்க வெட்கப்படுகிறேன். தொழுகையை குறைத்து நம்மீது நடவு நாடினார்கள். அதற்காக 9 தடவைகள் போய் வந்தார்கள். போவதற்கும் வருவதற்கும் 18 தடவைகள். முதலாவது தடவை போவதற்கு 2 தடவைகள். 20 தடவைகள் பயணித்தார்கள். அல்லாஹ்வை சந்தித்தார்கள். நம்மீது கொண்ட ஒரு நல்லெண்ணம், நம்மீது கொண்ட அன்பு, நமக்கு நாடிய நலவு. அதே போன்று கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு கட்டத்திலும் சமூகத்துடைய நலனை பார்த்தார்கள். சமூகத்துடைய நலனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். எந்த அளவென்று சொன்னால், ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொருடைய நபர்களுடைய தவறுகளையும் நலவு நாடி கண்ணியமாக வழிகாட்டினார்கள். சுருக்கமாக விடயத்தை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். தெரிந்த நிகழ்வுகள் தான் என்னுடைய தலைப்போடு நான் அதை இணைத்து முன்வைக்கிறேன். ஒருவர் வுது செய்துவிட்டு வருகிறார். வுது செய்துவிட்டு வந்த மனிதரை வுதுவுடைய உறுப்புகளை நோட்டமிடுகிறார்கள். அந்த வுதுவுடைய உறுப்பிலே குதிகால் பகுதியில் தண்ணீர் படாமல், ஒரு நாணயத்துடைய அளவு தண்ணீர் படாமல் இருந்த பொழுது, சகோதரரே, நீங்கள் சென்று வுதுவை மீட்டிக் கொண்டு வாருங்கள், நீங்கள் சரியாக வுது செய்யவில்லை, விமர்சிக்கவில்லை, குறை சொல்லவில்லை, நபி நான் இருக்கிறேன், ரசூல் நான் இருக்கிறேன், என்னிடம் படிக்க தெரியாதா, உங்களுக்கு அதை படித்து சரியாக செய்ய தெரியாதா, நான் இருக்கும் பொழுது வுதுவை பிழையாக செய்கிறீர்கள் என்று 4 பேருக்கு முன்னால், 40 பேருக்கு முன்னால் விமர்சிக்கவில்லை. அவருடைய மைனஸை பார்க்கவில்லை. அதை எப்படி பிளஸ் ஆக, குறையை எப்படி நிறையாக மாற்றுவது, மாற்றிக் கொடுத்தார்கள். ஒருவர் தொழுகிறார், அசைந்து அசைந்து தொழுகிறார், பிழையாக தொழுகிறார். சகோதரரே, சென்று மீண்டும் தொழுங்கள். மீண்டும் தொழுதார். இல்லை, நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு முறையாக தொழவில்லை, மீண்டும் தொழுங்கள். மீண்டும் தொழுதார். 3வது தடவையும் சொன்னார்கள், மீண்டும் தொழுகை ரிப்பீட் பண்ணுங்கள். மீண்டும் மீட்டினார். 4வது தடவையும் சொன்னார்கள், நீங்கள் இன்னும் சரியாக தொழவில்லை, பிராக்டிஸ் பண்ணுங்கள். யார சூழல்லா, எனக்கு தெரிந்த தொழுகை இதுதான், இதற்கங்கால் சரியான ஒரு தொழுகை இருந்தால் எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். தொழுகையிலே பிழையாக தொழுதவருடைய சம்பவம் ஹதீஸ் கிரந்தங்களில், தொழுகையுடைய பாடத்தில் பதியப்படாத ஒரு கிதாப் இருக்காது. ஹதீஸுல் முஸீஇ ஸலாத்தா, தன்னுடைய தொழுகையை பிழையாகவும் தவறாகவும் தொழுதவருடைய ஹதீஸ் என்றுதான் அதுக்கு தலைப்பு. முழு சிஃபத்து ஸலா என்பார்கள், தொழும் முறையை முழு மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஹதீஸாக அந்த ஹதீஸ் சாதனை படைத்திருக்கிறது. தொழுகையை பிழையாக தொழுதவருடைய சம்பவம் தொழுகையை படித்துக் கொடுக்கின்ற நிகழ்வாக மாறுகிறது. நசீஹத், மானத்தை வாங்காமல், மரியாதையை போக்காமல், நல்லெண்ணம் கொண்டு நலவு நாடி கற்றுக் கொடுத்தார்கள். சுபுஹ் தொழுகைக்காக வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள். மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா தொழுதுவிட்டு அந்த இடத்திலே முசல்லாவிலே அமர்ந்து தஸ்பீஹ் திக்ர்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். துஹா நேரத்திலே வீட்டுக்கு வருகிறார்கள். மனைவி அப்படியே உட்கார்ந்து திக்ரிலும் தஸ்பீஹிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நேரமும் முசல்லாவிலே உட்கார்ந்து தஸ்பீஹ் திக்ர்களில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், அங்கு மனைவிக்கு நலவு நாடுகிறார்கள். இவ்வளவு நேரமாக செய்த தஸ்பீஹ் உடைய திக்ருடைய நன்மைகளை ஒரு சில திக்ருகள் மூலம் அடையக்கூடிய ஷார்ட் பீரியடிலே குறுகிய நேரத்துக்குள்ளே பெரும் நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அமலை கற்றுக் கொடுத்து மனைவியுடைய அமலை இலகுபடுத்துகிறார்கள். சொன்னார்கள் மனைவியிடம், நான் சென்ற பிறகு நான்கு வசனங்களை மூன்று தடவைகள் சொன்னேன், நீங்கள் இவ்வளவு நேரம் இருந்து அமல் செய்த அந்த கூலிக்கு ஈடானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அதத கல்கி வ ரிதா நஃப்ஸி வ ஜினத அர்ஷி வ மிதாத கலிமாத்தி. இந்த தஸ்பீஹாத்துகளை செய்யுங்கள், இவ்வளவு நேரமாக நீங்கள் இருந்து செய்த திக்ர்களுக்கு அது ஈடாகும். அன்பானவர்களே, ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி ஒரு கயிறை கட்டி, தூணிலே கயிறை கட்டி நீண்ட நேரம் நின்று வணங்க வேண்டும், அந்த கயிறை பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும், கஷ்டப்பட்டு அமல் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக கயிறை கட்டியிருந்தார்கள். இது யார் கட்டிய கயிறு? எதற்காக கட்டிய கயிறு? இது நின்று வணங்குவதற்கு பிடித்துக் கொண்டு நீண்ட நேரம் கஷ்டப்பட்டு நிற்பதற்காக உங்களுடைய மனைவி ஜைனப் கட்டிய கயிறு. அவிழ்த்து விழுங்கள் கயிறை. நீங்கள் மனைவிக்கு நலம்
விரும்பினார்கள்,
மனைவிக்கு நலவு நாடி சொன்னார்கள், உங்களால் உடம்புக்கு சக்திக்கு உட்பட்டவாறு மேக்சிமம் நீங்கள் அமல் செய்யுங்கள், அதை தாண்டி நீங்கள் சிரமப்பட வேண்டாம். அன்பானவர்களே, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்படும் என்றில்லாவிட்டால், லவ்லா அன்னஷுக்கா அலா உம்மத்தி லஅமர்த்துஹும் பிஸிவாக்கி மஅ குல்லி வுதூ. என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் கஷ்டம் ஏற்படும் என்ற ஒரு பயம் என்னுடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால், ஒவ்வொரு முறை வுது செய்யும் பொழுதும் கட்டாயம் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று ஏவி இருப்பேன். கஷ்டம் ஏற்படும், என்னுடைய உம்மத்து மீது அன்பு கொண்டு அதை நான் கட்டாயப்படுத்தவில்லை. மிஸ்வாக்கிலும் நமக்கு நலம் விரும்பினார்கள், லவ்லா அன்னஷுக்கா அலா உம்மத்தி லஅமர்த்துஹும் பிஸ்ஸிவாக் மஅ குல்லி ஸலா. இந்த புள்ளி சொலா என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்படும் என்று இல்லாவிட்டால், ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் மிஸ்வாக் செய்வதை கட்டாயமாக ஏவியிருப்பேன். கஷ்டம் ஏற்படும், அவர்கள் மீது பரிதாபப்பட்டு அதை நான் ஏவவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தலைப்பிலே சொல்லிக் கொண்டு போகிறேன். ஈமான், இபாதத், முஆமலா கொடுக்கல் வாங்கல், முஆஷராத் குடும்பம் சமூக வாழ்க்கை, அஹ்லாக். இபாதத்திலே சொல்லிவிட்டேன், ஈமானிலே ஒரு நிகழ்வை சொல்கிறேன். யாரை பார்த்தாலும் ஈமானை படித்துக் கொடுப்பார்கள், சிறியவரோ பெரியவரோ, வாலிபரோ எழுதிபரோ, யாரை பார்த்தாலும் ஈமானுடைய இறை விசுவாசத்துடைய பேச்சை அவர்கள் பேசுவார்கள். வாகனத்திலே பின்னே ஏற்றுக்கொண்டு போகிறார்கள் சிறிய தந்தையுடைய மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஏ சிறுவனே, செல்லமே, ராஜாவே, குலாம் என்ற வார்த்தை அரபியிலே செல்லமாக கூப்பிடுவது. சின்ன குழந்தையே, ராஜாவே, உங்களுக்கு சில விடயங்களை கற்றுத்தருகிறேன். விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு சில விடயங்களை கற்றுத்தருகிறேன், கவனமாக நீங்கள் பேரி பாதுகாத்து அதை நீங்கள் பைஹாட் பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்காமல் கடைபிடியுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு முன்னால் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் யார் உங்களுக்கு எந்த விதமான நன்மையை செய்ய வேண்டும், இவருக்கு ஏதாவது நலவு செய்ய வேண்டும் என்று முழு சமூகமும் ஒன்று சேர்ந்து நலவு செய்ய எத்தனித்தாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த நலவுகளையும் அவர்களால் செய்ய முடியாது. முழு சமுதாயமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதி செய்ய நினைத்தாலும், ஆபத்தை ஏற்படுத்த நினைத்தாலும், அல்லாஹ் நாடாமல் எந்த விடயமும் அவர்களால் உங்களுக்கு ஏற்பட முடியாது. எனவே எழுதப்பட்ட விதிகள் எல்லாம் எழுதப்பட்டு பேனை மைகள் எல்லாம் காய்ந்து விட்டன என்று அந்த ஈமானை படித்துக் கொடுத்தார்கள். கண்ணியமானுடைய கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கலிலே முதலாவது விடயம் கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்களுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாருக்கு சென்றார்கள். அந்த பயணத்தில் தான் ஒரு மாமூடையிலே கையை போடுகிறார்கள். மாமூடையிலே கையை போடும் பொழுது உள்ளே ஈரமான மாவு, வெளியிலே காய்ந்த மா. என்ன இது, வெளியிலே காய்ந்த நல்ல மாவை காட்டி வைத்திருக்கிறீர்கள், உள்ளே ஈரத்தை வைத்திருக்கிறீர்கள். இரவு மழை பெய்தது யார சூழல்லாம், மழைக்கு நனைந்தது யார சூழல்லாம், அதுதான் ஈரம், அதுக்கு மேலால் காய்ந்ததை போட்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸினூடாக நமக்கு ஒரு விடயம் தெரியப்படுகிறது. நசீஹத் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து அல் ஜிஷ். கலப்படம், ஏமாற்றம், சதிமோசம், அந்த கருத்து தான் இந்த ஹதீஸில் வருகிறது. நசீஅத் இல்லாதவரிடம் ரிஷ் இருக்கும், துரோகம் இருக்கும், கலப்படம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். லைசம் இன்னா மன் கஷனா, எங்களை இப்படி ஏமாற்றி கலப்படம் செய்து வெளியிலே நல்லதை காட்டி பல கடைகளிலே ஷோகேஸில் அடுக்கி வைத்திருப்பார்கள் நல்ல படங்களை. ஐந்து பழம் கேட்டால் ஒன்று அழுகியதாக இருக்கும், ஒரு கிலோ பழம் வாங்கினால் 200 கிராம் அழுகியதாக இருக்கும். ஏன்? காட்டுவது நல்லதை, பிக்சரிலே காட்டுவது நல்லதை, கஸ்டமருக்கு கொடுப்பது மோசமானதை சொன்னார்கள் இவர்கள். கலப்படம் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய பட்டியலில் சேர முடியாது. அன்பானவர்களே, இது கஸ்டமருடைய நிலவை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது. இந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது ஹதீஸ் நசீஅத்துடைய ஒரு ஹதீஸை அறிவிக்கின்ற ஒரு ராவி, சொன்னார்கள் நான் நபி அவர்களிடம் தொழுகையை நேரத்துக்கு நிலைநாட்டுவேன், ஜகாத்தை கொடுப்பேன், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலம் விரும்பியாக செயல்படுவேன் என்று நான் நபி அவர்களிடம் வேர்ட் கொடுத்திருக்கிறேன், ப்ரமிஸ் பண்ணி இருக்கிறேன், வசியத் கொடுத்திருக்கிறேன். அந்த ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வார்களாம், நான் உங்கள் விடயத்திலே நலம் விரும்பி, மிம்பரிலே ஹுத்பா செய்யும் பொழுது சொல்வார்களாம், நான் உங்கள் விடயத்திலே ஒரு நலம் விரும்பி, பஜாரிலே பொருட்களை வியாபாரம் செய்யும் பொழுது சொல்வார்களாம், கஸ்டமர்களே உங்களுடைய விடயத்தில் நான் ஒரு நலம் விரும்பி, கஸ்டமராக போய் பொருள் வாங்கும் பொழுது சொல்வார்களாம், வியாபாரிகளே உங்களுடைய விடயத்தில் நான் நலம் விரும்பி. ஒரு தடவை அடிமையை அனுப்பி ஒரு குதிரை வாங்குகிறார்கள். குதிரை அவர் 300 திருகமல தீனர்களுக்கு வாங்கி கொண்டு வருகிறார். ஆனால் குதிரையுடைய பெருமதி அதை விட கூட எக்ஸ்பென்சிவானது, விலை குறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, போனார்கள் வியாபாரியிடம், இந்த குதிரையை நீங்கள் 300 திருகத்துக்கு விற்றீர்களா? ஆம். இது விலை கூடுதலான குதிரை அல்லவா? இது பெருமதியான குதிரை அல்லவா? இதற்கு நீங்கள் 400 தந்தால் எடுப்பீர்களா? அது உங்களுடைய விருப்பம். 500 தந்தால் எடுப்பீர்களா? 600 தந்தால் எடுப்பீர்களா? 700 திருகங்கள் தந்தால் எடுப்பீர்களா? 800 திருகங்கள் தந்தால் எடுப்பீர்களா? அது உங்களுடைய விருப்பம். வியாபாரி சொன்னார், 800 திருகங்களை கொடுத்து வாங்கிவிட்டு சொன்னார்கள், வந்து இங்கே சொன்னார்கள், இவர் ஒரு கஷ்டத்துக்கு விற்கின்றார் போன்று எனக்கு விளங்கியது. இவருடைய ஒரு தேவைக்காக வேண்டி விற்கின்றார். அண்ட கோஸ்டுக்கு ஒரு பொருள் வருகிறதா? ஒரு வீடு வருகிறதா? ஒரு வாகனம் வருகிறதா? ஒரு காணி வருகிறதா? ஒரு கஷ்டத்துக்கு விற்கிறார். மகளுடைய திருமணத்தை நடத்த விற்கிறார். ஒரு நோய் ஆபரேஷனுக்கு விற்கிறார். 10 மில்லியனுடைய ஒரு பொருளை 8 மில்லியனுக்கு விற்க போடப்பட்டிருக்கிறது. நன்றாக தெரியும் இது 12 மில்லியன் பெருமதியான ஒரு பொருள் என்று தெரிஞ்சும் 8 மில்லியனிலிருந்தும் 1 மில்லியனை குறைத்து பேசுகின்ற காலம். நீங்கள் கஷ்டத்துக்கு விற்கிறீர்கள் என்று தெரிந்து நான் கூடுதலாக கொடுத்து வாங்குகிறேன். உங்களுக்கு திருப்தி தானே? எனக்கு திருப்தி. அன்பானவர்களே, இதுதான் நலம் விரும்புதல். டிமாண்டான காலங்களிலே டிமாண்டுக்கு வந்திருக்கிறது. எவ்வளவு கொடுத்த கேட்டாலும் தருவார், அல்லது எவ்வளவுக்கு விட்டாலும் வாங்குவார். விற்றோமே, விற்றோமே. 470 ரூபாயுடைய பெட்ரோலை 3500 ரூபாய் வரைக்கும் விற்றோமே. இது நசீஹத்தா? அரிசியை விலை கூடுவதற்காக பதுக்கினோமே, பருப்பை பதுக்கினோமே, சீனியை பதுக்கினோமே, நசீஹத்தா? இது நலம் விரும்புதலா? இச்சமூகத்துக்கு துரோகம் நினைத்தல். அன்பானவர்களே, அதே போன்று இன்னும் ஒரு அழகான நிகழ்வு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்திலே ஒரு கவலையோடு ஒரு டென்ஷனோடு இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவலையான முகத்தை கண்டு ஜாபிர், என்ன பிரச்சனை? இரண்டு பிரச்சனைகள் யார் சொல்லலாம்? நலம் விரும்புகிறார்கள். இரண்டு பிரச்சனைகள் என்ன தெரியுமா? ஒன்று கடன் தொல்லை. தந்தை மரணிக்கும் பொழுது பெரும் கடன் தொகையை விட்டு சென்றிருக்கார். அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுக்காக எடுத்த கடன்கள், ஆடம்பர கடன் அல்ல, என்ஜாய் பண்ணுவதற்காக எடுத்த கடன் அல்ல, லக்ஸரியாக வாழ்வதற்கு எடுத்த கடன் அல்ல, மார்க்கத்துக்காக தீனுக்காக அந்த கடன் தொல்லை. 9 சகோதரிகள், 9 குமரர்களுடைய குமரகாரியமும் கடன் தொல்லையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த இடத்திலே நடந்து கொள்கிறார்கள் பாருங்கள். கண்ணியமானவர்களே, ஜாபிர் ஒரு பிரயாணத்தில் நடக்கிறது. இந்த வாகனத்தை விற்பீர்களா? அந்த வாகனம் ஒரு கோவேறு கலது, ரீகண்டிஷன் வாகனம், விலகீனமான வாகனம். எந்த அளவு விலகீனம் என்றால் எல்லோரையும் விடவும் ஸ்லோவாக செல்கிறது, மிக ஸ்லோவாக தாமதித்து செல்கிறது. விற்பீர்களா மதீனாவுக்கு வந்தாலும்? விற்பேன் யார் சொல்லலாம்? தேவை இருக்கிறது அல்லவா? வாருங்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் அந்த வாகனத்தை நான் வாங்குவேன். வந்தார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கொடுத்து இந்த வாகனத்தை வாங்கினீர்கள்? ரீகண்டிஷன் வெஹிக்கிள்.
யார் சொல்றதா, ஐந்து ஊக்கியாக்கள் கொடுத்து வாங்கினேன். அப்படியா ஜாபிர்? பிலால் வழியோட நபியுடைய பணம் இருந்தது. பிலால், ஜாபிருக்கு எட்டு ஊக்கியாக்கள் கொடுங்கள். எட்டு ஊக்கியாக்கள், மூன்று ஊக்கியாக்கள் ப்ராஃபிட். வாகனத்தை எடுத்தார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிருடைய பணத்தை எடுத்தார்கள், போகிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாபிர், இங்கே வாருங்கள். என்ன யார சொல்லுங்க, டீல் முடிந்து விட்டது தானே. ஜாபிர், உங்களிடம் பணம் கொடுத்து வாங்கிய இந்த வாகனத்தை உங்களுக்கே ஹதியா செய்கிறேன். ஏன் கண்ணியமானவர்களே, சும்மா தூக்கி பணத்தை கொடுத்தால் அவருடைய மனதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வியாபாரம் என்ற பெயரில் டீலை முடித்துவிட்டு அந்த அந்த பணம் கொடுத்து வாங்கிய அந்த வாகனத்தை அன்பளிப்பு செய்கிறார்கள். ஏன்? கடன் தொல்லை இருக்கிறது, குமரகாரியம் இருக்கிறது, இரண்டு சுமைகளையும் நீக்க நான் என்ன செய்ய முடியும் இவருக்கு? ஜாபிர், அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஈத்தம்பள தோட்டத்தில் அறுவடை நாள் வருகின்ற பொழுது நீங்கள் அறுவடை செய்ய வேண்டாம், என்னை கூப்பிடுங்கள், நான் வந்து அறுவடை செய்வேன். அந்த நாளிலே நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த கடன் உரிமையாளர்களை வர சொல்லுங்கள். போனார்கள், வந்தார்கள், எல்லோரும் வரிசையாக நின்றார்கள். ஈட்டம் பழங்களை தன்னுடைய கையால் அள்ளி அள்ளி மரத்திலிருந்து பிரித்து அந்த கடனுக்கு பதிலாக இது உங்களுடைய கடனுக்கு, இது உங்களுடைய கடனுக்கு எடுத்துச் செல்லுங்கள். கடன் முடிந்து விடுகிறது. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள், சொல்கிறார்கள், வருட ஒவ்வொரு முறையும் எந்த அளவு அறுவடை செய்வோமோ அதில் ஒரு ஈட்டம் பழம் கூட குறைந்திருக்கவில்லை. எங்களுடைய தேவைகள் நிறைவேறின, முகம் மலர்ந்தார்கள், பெருமூச்சு விட்டார்கள், கடனும் ஒன் ஷாட் ஒரே தடவையோடு நிறைவேறியது, குமரகாரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து முடிந்தது. அன்பானவர்களே, வசதி படைத்தவர்களே, எத்தனையோ குமரர்கள், எத்தனையோ கடனாளிகள் சிரமத்துக்குள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற காலம். ஒரு காப்பும் தங்கம் கழுத்திலே போட முடியாது என்பதனால் 30-40 வயதை தாண்டி செல்கின்ற எத்தனை குமரர்கள் திருமணம் முடிக்காதவர்கள். ஒரு ஒன்னரை ஆண்டு பேச்சஸ் வீடுகளுக்கு வீடு இல்லாததினால் எத்தனை குமரகாரியங்கள் தாமதிக்கிறது, எத்தனை பேர் கடனாளிகளாக மாறிவிட்டார்கள். இந்த நிகழ்வின் ஊடாக அந்த பகுதியில் கவனம் செலுத்துவோம். அடுத்ததாக சொல்லுகிறேன் கண்ணியமானவர்களே, ஒரு யாசகர் யாசிக்கிறார். முஹம்மது சலம் நலம் திரும்பினார்கள், நசீஹத்தோடு பார்த்தார்கள், கூப்பிட்டார்கள், இங்கே வாருங்கள், யாசிக்கிறீர்கள், பிச்சை தொழில் செய்கிறீர்கள். நம்முடைய புழக்க பாசையிலே உங்களுடைய வீட்டில் என்ன பொருள் இருக்கிறது? இரண்டே இரண்டு பொருட்கள் தான் என்னிடம் இருக்கிறது, ஒரு கோப்பையும் ஒரு போர்வையும், கொண்டு வாருங்கள் இரண்டையும். கண்ணியமான கொண்டு வந்தார், கொடுத்தார்கள். கையிலே கொடுத்தவுடன், யார் இந்த பொருட்கள் இரண்டையும் வாங்குவது? நான் வாங்குகிறேன். ஒருவர் கேட்டார், எவ்வளவு? ஒரு திருகம். இல்லை, இரண்டு திருகங்கள் கொடுத்து யார் வாங்க தயார்? இதே ஒரு திருகம், அதே ஒரு திருகம், நான் தயார் என்று ஒருவர் சொன்னார். வாங்கினார்கள் ஒரு திருகத்தை அவருடைய கையிலே. யாசகருடைய விடயத்திலும் நலவு நாடுகிறார்கள். ஒரு திருகத்தை கொடுத்து ரெண்டு நீங்க செலவுக்கு போடுங்க உடைய வீட்டுக்கு. மற்ற திருகத்தை கொடுத்தினார்கள், ஒரு கோடாலி வாங்கி கொண்டு வாருங்கள். ஒரு கோடரி வாங்கி கொண்டு வந்தார். அந்த கோடரியை வாங்கி கொண்டு வந்து முஹம்மது கொடுத்தார். தன்னுடைய கையால் மரத்தை வெட்டி பிடி செய்து பிடியை போட்டு கொடுத்து சொன்னார்கள், நீங்கள் சென்று காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அந்த விறகை சுமந்து வந்து விறகு வியாபாரம் செய்து சுய தொழிலாளியாக நீங்கள் வாழ்ந்து மரணிப்பது, யாசகராக யாசித்து யாசித்து அதே நிலைமையில் மரணித்து மறுமையிலே உங்களுடைய முகத்திலே ஒரு கரும்புள்ளியோடு ஒரு பிளக் மார்க்கோடு எழும்புவதை விட சிறந்தது. அவர் சுய தொழிலாளியாக மாறினார், சென்றார். இரண்டு வாரங்களுக்கு உங்களை நான் யாசிக்கும் நிலைமையில் காணக்கூடாது. யாசகம் கேட்டு அந்த தொழிலை விட்டு தொழிலாளியாக மாறுகிறார், செல்ஃப் எம்ப்ளோயாக மாறி அவர் தொழில் செய்து கை நிறைய பணத்தோடு வருகிறார். யார் சொல்லலாம், எனக்கு கோடாளி கோடாளி தந்தீர்கள், தொழில் செய்ய சொன்னீர்கள், இதோ சொல்லை சம்பாதித்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, எத்தனை பேருக்கு தொழில் தெரியும், சாதனங்கள் இல்லை. திரிவில் ஓட்ட தெரியும், ஒரு திரிவில் இருந்தால் குடும்பம் பிழைக்கும். தைக்க தெரியும், ஒரு மெஷின் இருந்தால் குடும்பம் பிழைக்கும். மேசன் பாஸ் வேலை தெரியும், அதற்குரிய ஆயுதங்கள் கிடையாது. கண்ணியமான நாட்டாமை கரத்தை தள்ள தயார், கரத்தை கிடையாது. வடை சுட்டு வியாபாரம் செய்ய தெரியும், வடை வியாபாரம் செய்வதற்கு ஒரு கரத்தை தட்டு கிடையாது. ஒவ்வொன்றாக பாருங்கள், சமையல்காரராக இருக்கிறார், அந்த சமையலுக்குரிய சாதனங்கள் கிடையாது. ஒவ்வொன்றிலும் ஒரு மனிதரை எப்படி அவரை முன்னேற்றுவது, அவரை எப்படி சுய தொழிலாளியாக மாற்றுவது, இது நசீஹத். கண்ணியமானவர்களே, இறுதியாக மூன்று விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரே நிகழ்வுகளை மூன்று விடயம். மூன்று நபர்கள் சென்று குகையிலே அகப்பட்டார்கள் பிரயாணத்திலே. விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். மூன்று நபர்கள் குகையை அடைத்துக் கொண்டது ஒரு பாறாங்கல், வெளியே வர முடியாது, தள்ளி வெளியேற முடியாது. மூன்று பேரும் ஆலோசனை செய்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்களுக்காக செய்த உதவிகளை, ஒத்தாசைகளை, அமல்களை சொல்லி காட்டி அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். ஒருவர் துஆ கேட்டார், யா அல்லாஹ், நான் ஒரு வசதி படைத்தவன், என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தார், அவரோடு எனக்கு ஒரு ஒரு வகையான ஒரு மோகம், தகாத முறையில் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை, அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தது, பணம் கேட்டு வந்தார், பணத்தை தருவேன், என்னுடைய ஆசைக்கு நீ அடிபணிய வேண்டும். அவள் இக்கட்டான நிலைமையிலே ஏற்றுக்கொண்டால் நான் பணத்தை கொடுக்கின்ற அந்த எக்ரிமெண்டிலே அந்த பெண்ணோடு தகாத முறையிலே ஈடுபடுவதற்கு தயாராகும் பொழுது அல்லாஹுடைய அடியானே அல்லாஹை பயந்துகொள், நீ என்னுடைய கண்ணித்தன்மையை தகாத முறையிலே நீ அதை அகற்றி விடாதே, ஹராமான முறையிலே அகற்றி விடாதே. யா அல்லாஹ், உன்னை பயந்து கொள்ளுமாறு சொன்னவுடன் பயந்து எழும்பி விட்டேன், அந்த பணத்தையும் கொடுத்து அனுப்பினேன், கடனாக அல்ல டொனேஷனாக, இந்த அமலை உனக்காக அந்த பெண்ணுடைய விடயத்தில் நலவு நாடு செய்தேன், ஏற்றுக்கொள்வாயாக. கல் கொஞ்சம் மூவ் ஆகியது, வெளியே வர முடியாது. இரண்டாவது நபர் துஆ கேட்டார், எனக்கு இரண்டு பெற்றோர்கள், நான் பால் கறந்து அந்த பாலை கொண்டு வந்து பெற்றோர்களுக்கு முதலாவது கொடுத்து விட்டு நான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், பெற்றோர்களோடு நலம் விரும்பி நடப்பதனுடைய பிரயோசனம். பெற்றோர்கள் ஒரு நாள் தூங்கி விட்டார்கள், தூக்கத்திலிருந்து எழுப்ப மனம் விரும்பவில்லை, பிள்ளைகள் மனை பசையை அழுகிறார்கள், பெற்றோருக்கு கொடுத்து விட்டுதான் பிள்ளைகளுக்கு கொடுப்பதனுடைய வளமையான முறை, எழும்பும் வரை பால் கோப்பையோடு நின்றிருந்தேன், பெற்றோர்கள் விழித்தார்கள், பாலை கொடுத்தேன், பிள்ளைகளுக்கு அதற்கு பின்னால் தான் கொடுத்தேன், இதை நான் உனக்காக செய்தேன். பெற்றோர்களுடைய தூக்கத்திலும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தார், பெற்றோர்களுடைய நடவு நாடி. கல் மூவ் ஆகியது, வெளியாக முடியவில்லை. மூன்றாவது, நான் ஒரு பாஸ், நான் ஒரு முதலாளி, எனக்கு கீழே பல ஸ்டாஃப்கள், பல கோலையர்கள், பல அடியாட்கள், பல வேலைக்காரர்கள். ஒருவர் ஒரு நாளுடைய சம்பளத்தை எடுக்காமல் போய்விட்டார், வேலை செய்தார், சம்பளம் எடுக்கவில்லை. அவர் நீண்ட காலத்துக்கு பின்னால் வந்தார், ஆனால் அவருடைய பணத்தை, சம்பளத்தை எடுத்து நான் பாவிக்கவில்லை, என்னுடைய அக்கவுண்டில சேர்க்கவில்லை, என்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கவில்லை, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணினேன், ஒட்டகம் வாங்கி போட்டேன், ஆடு மாடுகள் வாங்கி போட்டேன், அடிமைகளை வாங்கி போட்டேன், ஒரு நாளுடைய கூலி எவ்வளவு இருக்கும் கண்ணியமானவர்களே? நீண்ட காலத்துக்கு பின்னால் வந்தார், என்னை ஞாபகம் இருக்கிறதா? ஆம், இப்படி நான் உங்களிடத்தில் வேலை செய்தேன், ஒரு நாள் கூலி வாங்காமல் போய்விட்டேன், அதை வாங்கத்தான் வந்தேன், இதோ இந்த ஒட்டக மந்தைகள், ஆட்டு மந்தைகள், இந்த மாட்டுப்பட்டைகள், இந்த அடிமைகள், எல்லோரும் உன்னுடைய கூலி, உன்னுடைய சம்பளம். என்னை நீங்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம், ஹிண்டடிக்க வேண்டாம், என்னுடைய ஒரு நாள் கூலிதான், உன்னுடைய கூலிதான் அப்பா, உன்னுடைய ஒரு நாள் சம்பளத்தை எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணினேன், எடுத்துக்கொண்டு போ. அல்லாவிடம் துவாவிலே சொல்கிறார், ஒரு ஆடு, ஒரு ஒட்டகம், ஒரு அடிமை, எதையுமே எனக்கு விட்டு வைக்காமல் எடுத்துச் சென்றார். அவருக்கு நலவு நாடி செய்த இது இந்த அமல் உனக்காக. கனிமடை அப்பொழுதுதான் கல்லப்படி அகன்றது, உயிர் பிழைத்து வெளியே வந்தார்கள். கடைசி நிகழ்வினூடாக இரண்டு மூன்று சிந்தனைகளை முன்வைத்து முடிக்க நினைக்கிறேன். முதலாளிமார்களே, பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், காலம் தெரியும், நேரம் தெரியும், செலவு தெரியும், உங்களுடைய செலவுகளை சிரமமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய டிரைவருடைய குடும்பம், உங்களுடைய நாட்டாமியுடைய குடும்பம், உங்களுடைய ஆபீஸ் ஸ்டாஃபுடைய குடும்பம், உங்களுடைய கடை ஊழியருடைய குடும்பம், உங்களுடைய கேட் கீப்பருடைய குடும்பம், உங்களுடைய சமையல்காரருடைய குடும்பம், உங்களுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கின்றவருடைய குடும்பங்களும் வாழ வேண்டும். ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இந்த பொருளாதார நெருக்கடியிலே இருக்கின்ற எரியசையாவது கொடுத்தோம்? கொரோனா காலத்தில் எத்தனையோ சம்பளங்கள் அரியஸ், எத்தனையோ மிகுதி, கேட்டு விவாதித்தால் அப்படியே விலகிக் கொள்ளுங்கள் என்று விளக்கப்பட்ட எத்தனை பேர்! யாரும் தவறாக நடிக்க வேண்டாம், மார்க்கத்துறையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். அப்படி அரியஸோடு விளக்கப்பட்ட எத்தனை மஸ்ஜிதுகளுடைய இமாம்கள், எத்தனை மஸ்ஜிதுகளுடைய முஅத்தின்கள், எத்தனை மதரசாக்களுடைய உஸ்தாத்மார்கள், எத்தனை ஸ்கூலுடைய டீச்சர்ஸ்மார்கள், எத்தனையோ தொழில் அதிபர்கள், மேனேஜர்மார்கள், டைரக்டர்மார்கள், எத்தனையோ செக்யூரிட்டிமார்கள் எரியஸோடு விளக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய ஒரு நாளுடைய எரியஸை இன்வெஸ்ட் பண்ணி அதை பல லட்சக்கணக்கிலே, பல லட்சம் மடங்கு பெருக்கி கொடுத்தார், வாழ்க்கையில ஏற்பட்ட உயிர் ஆபத்திலிருந்து தப்பினார், வாழ்க்கையில ஏற்பட்ட நெருக்கடியிலிருந்து வெளியாகினார். நமக்கும் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருக்கும், உடலியல் பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், எத்தனையோ பிரச்சனை இருக்கும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டுமா? முதலாவது நான் பணிவாகவும் உருக்கமாகவும் வேண்டிக் கொள்கிறேன், இன்று வரை எங்களிடம் பணிபுரிகின்ற ஒருவருடைய ஒரு ரூபாய் சம்பளம் எரிய சிறந்தாலும் கொடுக்காவிட்டால் கியாமத்து நாளில் தப்ப முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸோடு முடிக்கிறேன், உங்களில் ஒருவர் பிறருக்கு ஒரு திருகம் கொடுக்க இருக்கும் நிலைமையிலும் மரணிக்க வேண்டாம். லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே பிறருக்காக நாங்கள் கொடுக்க இருக்கிறது, தைரியமாகவும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, பேசுவதற்கு பல விடயங்கள் இருந்தாலும் முக்கியமான தலைப்புகளிலே உள்ளடக்கினேன். ஈமானை சொன்னேன், இபாதத்தை சொன்னேன், முஆமலா கொடுக்கல் வாங்கலை சொன்னேன், முஆஷரா சமூக வாழ்க்கையை சொன்னேன், அதே போன்ற அஹ்லாக் நற்குணத்தை சொன்னேன். கண்ணியமானவர்களே, இந்த தலைப்புகளை ஒவ்வொரு தலைப்பிலும் நலவு நாடுங்கள், நலம் விரும்பியாக செயல்படுங்கள். பிறருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள், பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் யாரும் யாருடனும் ஒற்றுமையாக வாழ முடியாது. கணவன் மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், பெற்றோருக்கு பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாளிக்கு தொழிலாளிகள் நாம் என்ன செய்ய வேண்டும், தொழிலாளிகளுக்கு முதலாளிகள் நாம் என்ன செய்ய வேண்டும், அப்படி ஒவ்வொரு துறையிலும் பிறருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அவர்களுடைய உரிமைகளிலே தேடுதலாகவும் பக்குவமாகவும் சீராகவும் பாசிட்டிவாகவும் செயல்படுவதுதான் அந்நஸீஹா அந்நுஸ். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைமைகளிலும் ஒவ்வொரு துறைகளிலும் நலவு நாடி பிறருக்கு ஒத்தாசை புரிகின்ற தாராள தன்மையோடு பிறரோடு நடந்து கொள்கின்ற பக்குவத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நசீஹத் என்று சொல்லக்கூடிய தூய்மையான அந்த நல்ல பண்பை நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வைப்பாயாக, பிறருக்கு நலவுகளே செய்யக்கூடிய நன்மக்களாக மாற்றுவாயாக, தூசி அளவும் அணு அளவும் பிறருக்கு தொந்தரவு செய்வதை விட தொந்தரவை நினைப்பதை கூட நம்முடைய உள்ளத்திலே எழாமல் நம்மை நீ பாதுகாப்பாயாக, நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, பொருளாதார நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்குவாயாக, விலைவாசிகளை குறைப்பாயாக, யாருடைய உள்ளத்திலே என்னென்ன தேவைகள் மறைந்திருக்கின்றனவோ அனைத்து தேவைகளையும் யாரிடத்திலும் தலை குனியாமல் உன்னுடைய குதிரத்தை கொண்டு நிறைவேற்றி தருவாயாக, நம்முடைய குமர காரியங்களை நிறைவேற்றி தருவாயாக, நம்முடைய கடன் தொல்லைகளை போக்குவாயாக, நம்முடைய நோய்களுக்கு பரிபூர்ணமான சிபாவை தருவாயாக, நம்முடைய வியாபாரத்தில் இருக்கின்ற தடைகளை நீக்குவாயாக, நம்முடைய மசூதிகள் மதரசாக்கள் மதஸ்தானங்கள் நம்முடைய சமூகத்துக்கு எதிராக தீட்டப்படுகின்ற திட்டங்களை நீ முறியடிப்பாயாக, திட்டம் தீட்டக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே நம்மை பற்றி நல்லெண்ணத்தை போடுவாயாக, நம்மை பற்றி கௌரவத்தை போடுவாயாக, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அவர்களோடு நீ எப்படி நடந்து கொண்டால் நமக்கு ஆறுதலாக இருக்குமோ அப்படியே நடந்து கொள்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாக்குர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.